2020 மார்ச் மாத தெண்டலிதழி பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் சுவாமி விவேகானந்தர் பகுதி 2 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் புனித திருவடியின் கீழ் நரேந்திரர் ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்தார். புது புது அனுபவங்கள், தரிசனங்கள், தத்துவங்கள் கிடைத்து வந்தன. குருதேவரின் அருள் மெல்ல மெல்ல நரேந்திரரின் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை உண்டாக்கியது. நரேந்திரர் சுவாமி விவேகானந்தர் ஆனார். குருதேவர் காசிப்பூரில் இருந்த சமயம் ஒரு நாள் சீடர் மூத்த கோபால் சில காவி உடைகளையும் ருத்ராட்ச மாலைகளையும் ஒரு மூட்டையாக கொண்டு வந்தார். அவற்றை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பாதத்தில் சமர்ப்பித்து அந்த காவி உடைகளை சன்னியாசிகளுக்கு தானமாக அளிப்பதற்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இங்குள்ள இளைஞர்களை விட சிறந்த சன்னியாசிகள் வேறு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவற்றை ஆசீர்வதித்து அங்கிருந்த நரேந்திரர் உள்ளிட்ட இளைஞர்களிடம் கையளித்தார். இவ்வாறு ராக்கால், லாட்டு, யோகின், சசி, சரத், காளி, கிரீஷ் உள்ளிட்ட பல சீடர்கள் குருதேவரின் கையாலேயே சன்னியாச தீட்சை பெற்றனர். காஷாய உடை அணிந்த அவர்களுக்கு தீட்சா நாமமும் அளிக்கப்பட்டது. அதன்படி நரேந்திரர் காவி உடை அணிந்து சுவாமி விவேகானந்தர் என்ற தீட்சா நாமம் பெற்றார். குருதேவரின் இந்த ஆசீர்வாதமே எதிர்காலத்தில் ராமகிருஷ்ண மடம் நிறுவி செயல்பட அடித்தளமானது. சீடர்கள் அனைவருக்கும் நரேந்திரரே தலைமை தாங்கி வழி நடத்த வேண்டுமென்றும் அவர்கள் இல்லறம் போன்றவற்றில் மீண்டும் திரும்பாதவாறு அவர்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று குருதேவர் விவேகானந்தருக்கு கட்டளையிட்டார். அதன்படியே பிற்காலத்தில் விவேகானந்தர் அவர்கள் அனைவருக்கும் நாயகராக இருந்து வழி நடத்தினார். அவதார புருஷரின் அறிவிப்பு. மானுட குலத்தை உய்விக்க மண்ணுலகில் அவதரித்து நல்ல பல சீடர்களை உருவாக்கி வழி நடத்தி வந்தார் பரமஹம்சர். மகாபுருஷருக்கு புற்றுநோய் கண்டது. ஓயாமல் நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த மகாஞானிக்கு தொண்டையில் வந்தது புற்று. அவரை பேசாமல் இருக்கும்படியும் ஓய்வு எடுக்கும்படியும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். குருதேவர் அவற்றை லட்சியம் செய்யவில்லை. சீடர்களை கண்டால் பேசாமல் அவரால் இருக்க முடியவில்லை. சில காலம் ஓய்வில் இருக்க வேண்டிய காசிப்பூர் தோட்ட பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விவேகானந்தர் உள்ளிட்ட சீடர்கள் அங்கு அவருக்கு உதவியாக இருந்தனர். வேதனையால் அவர் படும் துன்பம் அவர்களுக்கு அளவற்ற வருத்தத்தை தந்தது. காளியிடம் வேண்டி ஏன் இந்த நோயை போக்கிக் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். விவேகானந்தர் மட்டும் மனதும் இவர் உண்மையிலேயே ஒரு அவதார புருடர்தான் என்றால் ஏன் இந்த நோயை தாமே தீர்த்து கொள்ளக்கூடாது, அந்த அளவுக்கு இவருக்கு சக்தி இல்லையா என்ன என்று மனதுக்குள் நினைத்தார். சகலமும் அறிந்த குருதேவருக்கு விவேகானந்தரின் உள்ளத்தில் எழுந்த கேள்வியா தெரியாது. அவர் சிரித்துக்கொண்டே, நரேந்திரா, சந்தேகமே வேண்டாம். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தவன் எவனோ அவனே இன்று ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான், அது உண்மை என்று கூறினார். விவேகானந்தரின் உள்ளத்தில் சிறிதளவே ஒட்டியிருந்த ஐயமும் அறவே அகன்றது. குருநாதர் அவதார புருஷர்தான் என்பதையும் பிறரது கர்மவினைகளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவே அவர் இவ்வாறு துன்பப்பட நேர்ந்துள்ளது என்பதையும் உணர்ந்தார். குருதேவரின் பாதத்தில் விழுந்தார். எனது சக்தி அனைத்தும் பிறருக்கு பயன்படுத்தானே அன்றி சுயநலமாக எனக்கே பயன்படுத்தி கொள்ள அல்ல என்று சீடர்களுக்கு தெளிவுபடுத்தினார் பரமஹம்சர். குருதேவரின் ஆசி. பரமஹம்சரின் அந்திம காலம் நெருங்கி கொண்டிருந்தது. தனியாக வந்து தன்னை சந்திக்குமாறு விவேகானந்தருக்கு சொல்லி அனுப்பினார். அதன்படி வந்தார் விவேகானந்தர். அந்த அறையில் குருதேவரும் உத்தம சீடர் விவேகானந்தரும் மட்டுமே இருந்தனர். இருவரும் தியானத்தில் மூழ்கினர். சற்று நேரத்தில் விவேகானந்தரை தம் அருகே அழைத்த குருதேவர் பரவச நிலையில் தன் கைகளை அவர் தலைமீது வைத்தார். அற்புத பேரொளி தன்னை சூழ்வதையும் மின்சக்தி போன்ற ஆற்றல் தன்னுள் புகுவதையும் விவேகானந்தர் உணர்ந்தார். வெகுநேரம் கழித்தே அந்த பரவச உணர்விலிருந்து அவரால் விடுபட முடிந்தது. அவர் முன் கண்ணீர் சுரந்தவராய் நின்ற ராமகிருஷ்ணர், அப்பா, இந்த புவியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கென நான் பெற்றிருந்த அனைத்து சக்திகளையும் உனக்கு கொடுத்து விட்டேன். இன்று முதல் நான் ஒன்றுமே இல்லாத வெறும் பக்கி. இந்த சக்தியை கொண்டு இந்த உலகம் தழைக்க நீ பாடுபடுவாயாக என்று கூறி ஆசீர்வதித்தார். அதை கேட்டு கலங்கிய கண்களுடன் குருவின் பாதம் பணிந்தார் விவேகானந்தர். பிரம்மத்தில் கலந்தார். அன்று ஆகஸ்ட் மாதம் 15 நாள் காலை பொழுது எழுந்தது முதலே குருதேவர் சற்று பரபரப்பாக இருப்பது போல் சீடர்கள் உணர்ந்தனர். திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. பின்னர் சரியானது. அவர் சமாதியில் மூழ்கியிருந்தார். நள்ளிரவாயிற்று. சமாதி நிலையிலிருந்து மீண்டார். அவர் மிகவும் பசிக்கிறது என்றார். ஒரு கோப்பை கஞ்சியை கொடுத்தனர். மிகவும் சிரமப்பட்டு அருந்தினார். பின் மிகவும் களைப்பாக இருப்பதாக சொன்னார். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், உறங்குங்கள் என்று சொன்னார் விவேகானந்தர். குருதேவரும் அம்மா காளி என்று சிலமுறை உச்சரித்த பின் படுத்து கொண்டார். நள்ளிரவு ஒரு மணி இருக்கும். குருதேவருக்கு அதிகம் வியர்த்து கொட்டியது. உடல் சிலிர்த்தது. பரவச நிலைக்கு செல்வது போல் காணப்பட்டார். அவருடைய கண்கள் இமைக்காமல் மூக்கு நுனியையே நோக்கின. அவ்வளவுதான், மகா சமாதி அடைந்து விட்டார். அதன்பின் உடலில் எந்தவித அசைவும் இல்லை. இந்த உலகத்துக்கு தெய்வீக அமுதூட்ட வந்த ஞான சூரியன் எங்கிருந்து உதயமானதோ அதே பேரொழியில் கலந்து விட்டது. ஆகஸ்ட் 16 மாலை 5 வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த குருதேவரின் உடல் சீடர்கள் புடைசூழ ஊர்வலமாக காசிப்பூர் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சீடர்களால் பக்தி பாடல்கள் பாடியபடி சன்னியாசிக்குரிய முறைப்படியான சடங்கு செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டது. இளம் சன்னியாசிகள் அனைவரையும் விவேகானந்தரை நம்பியே தாம் விட்டு செல்வதாகவும், தனக்கு பின் அவர்தான் சீடர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணர் ஏற்கனவே விவேகானந்தருக்கு ஆணையிட்டிருந்தார். விவேகானந்தரும் தளராத மன உறுதியுடன் குருநாதர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்தார். ராமகிருஷ்ண மடம். குருதேவரின் மறைவினால் சீடர்கள் மிகவும் வாட்டமுற்றிருந்தனர். இருக்க இடமில்லை, உண்ண சரியான உணவில்லை. வெறும் தரையிலும் மரத்தடியிலும் படுத்து உறங்கினர். அப்போதும் அவர்கள் மனம் இல்லறத்திற்கு திரும்பாத வாரும் அவர்கள் ஆன்மீக சாதனைகளை தொடர்ந்து செய்யவும் விவேகானந்தர் பலவிதங்களில் உதவியாக இருந்தார். குருதேவரின் சீடர்களில் ஒருவரான சுரேந்திரர் துறவிகள் தங்குவதற்காக வராக நகர் பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார். அங்கே அவர்கள் தங்கி தமது பணிகளை செய்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அது ஒரு மடம் போல் திகழ்ந்தது. அது மிகவும் பழைய கட்டடம் என்பதால் பின்னர் ஆலம் பஜாருக்கு இடம் மாறினர். அதுவே ராமகிருஷ்ண மடத்தின் தொடக்கத்திற்கு வித்திட்டது. தேசத்தை வலம் வந்த தெய்வ மகன் விவேகானந்தர் ஒரு உண்மையான துறவியாக இருக்க விரும்பினார். காஷாய உடையுடன் இந்தியா முழுவதும் சுற்றி வர முடிவு செய்தார். பல தரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதன்படி அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் ஆசியுடன் பயணத்தை தொடங்கினார். அநேகமாக கால்நடையாக நடந்தும் சில சமயம் ரயிலில் வண்டிகளில் ஏறி சென்றும் பயணப்பட்டார் வீரத்துறவி. அவர் இவ்வாறு பயணம் மேற்கொள்வதற்கு முன் சக சீடர்களிடம், அடுத்த முறை இங்கு நான் வரும்போது ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டை போல வருவேன் என்று கூறியிருந்தார். அது பலித்தது. கையில் நீண்ட கோல், காவி நிற காஷாய ஆடை, பிட்சை ஏற்றுக்கொள்ள ஒரு சிறிய பாத்திரம், இவையே விவேகானந்தரின் உடைமைகள். பயணத்தில் பல மகான்களையும் யோகிகளையும் சித்த புருஷர்களையும் சந்தித்தார். அவர்களது ஆசி பெற்றார். அவர் சந்தித்த மகான்களில் மிக முக்கியமானவராக பால்ஹாரி பாபாவையும் மகான் திரைலிங்க சுவாமிகளையும் கூறலாம். சில அனுபவங்கள். விவேகானந்தர் தனது யாத்திரையில் பல சமஸ்தானங்களுக்கு சென்றார். வடநாடு மட்டுமல்லாமல் தென்னாட்டிலும் சென்னை, ராமேஸ்வரம், திருவிதாங்கூர் எல்லாம் பயணித்தார். இந்தியாவில் நிலவிய கொடுமைகளான ஏழைகளை ஏய்த்தல், சாதி கொடுமை, சுரண்டல், வறுமை, செல்வந்தரின் ஆதிக்கம், அதிகார வெறி அனைத்தும் அவருக்கு மிகுந்த மனவேதனையை தந்தன. இந்தியா அறியாமை, மூட நம்பிக்கை, ஏழ்மை என்னும் 3 அரக்கர்களின் கோர பிடியில் சிக்கி தவிப்பதை உணர்ந்தார். இந்த மக்களுக்கு தத்துவங்களை போதிப்பதை விட வாழ்வியல் ஆதாரங்களை செம்மைப்படுத்தி தருவதே உடனடி தேவை என்பதாக அறிந்தார். மதம் என்பது வெறும் காலி வயிற்றிற்கு இல்லை என்று குருதேவரின் கூற்றை அனுபவ ரீதியாக உணர்ந்தார். அது மட்டுமல்ல, அதுவரை தான் பார்த்த வாழ்க்கைக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட்டை அவரால் நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. தான் கற்ற கல்வி, தனது பரந்துபட்ட அறிவு, தனது அனுபவம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. துன்பத்தில் வாடி வதங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு சேவை செய்வதும் அவர்களின் வாழ்க்கையை வளம்படுத்த முயற்சிப்பதும் தான் உண்மையான மதமாகவும் ஆன்மீகமாகவும் இருக்க முடியுமே அன்றி தத்துவ உபதேசங்களாலோ சடங்குகளாலோ எந்த பயனும் விளைந்து விடாது என்பது புரிந்தது. மதம் என்பதன் ரகசியம் நூல்களில் உள்ள தத்துவங்களில் அல்ல, மாறாக தீவிரமான செயல் ஆற்றலில்தான் உள்ளது. நல்லவராய் இருப்பது, நல்லது செய்வது, நல்லதே நினைப்பது, மதம் பற்றிய எல்லாமே இதுதான் என்ற உண்மையை அவர் உணர்ந்தார். தென்னாட்டுக்கு வந்தவர் கன்னியாகுமரிக்கு சென்று குமரி அம்மனை வணங்கினார். கடற்கரைக்கு சென்றார். சற்று தொலைவில் இருந்த இரண்டு கூர்மையான அழகிய பாறைகளை கண்டதும் அவருக்கு அங்கு சென்று தியானம் செய்யும் ஆவல் ஏற்பட்டது. கடலில் குதித்து நீந்தி அந்த இடத்தை அடைந்தார். அங்கு அமர்ந்து தியானித்தார். அது அவருக்கு ஒரு அற்புத அனுபவமாக இருந்தது. சொல்லனா பரவச நிலை ஏற்பட்டது. தியானத்தில் அவருக்கு பல்வேறு உண்மைகள் உணர்த்தப்பட்டன. இந்தியாவின் தாழ்வுற்ற நிலைமைக்கு மக்களின் அறியாமை, அதிகாரங்களில் உள்ளவர்களின் சுரண்டல், தேசப்பற்றின்மை, சுயநலம் போன்ற பல காரணிகள் இருப்பதை உணர்ந்தார். அதனை போக்குவதற்கு ஒருமித்த தன்னலமற்ற சேவை உணர்வும் உழைப்பும் அவசியம் என்பதையும், அப்போதுதான் இந்தியா இழந்த ஈடு இணையற்ற பெருமையை மீண்டும் அடையும் என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். ஆயாது பரதா தேவி தட்சரே பிரம்மவாதினி என்று தொடங்கும் காயத்ரி தோத்திரம் அவர் செவியில் ஒரு ரிஷியின் குரலாக ஒலித்தது. தான் யார், இந்தியாவிற்காக செய்ய வேண்டிய பணி என்ன என்பதன் உட்காட்சி தியானத்தில் கிடைத்தது. அதற்காகவே உழைப்பது, வாழ்வையே இந்தியாவின் உயர்வுக்காக அர்ப்பணிப்பது என்று சங்கல்பித்து கொண்டார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.